மறுபடியும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். இதற்காக செய்தி ஆயத்தப்படுத்துவதற்காக நான் முற்பட்ட போது, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய மனதில் நீங்காமல் காணப்பட்ட ஒரு செய்தி குறிப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின கிறிஸ்து காயங்களோடு காணப்பட்டார். இத்தனை ஆண்டு 19 வயதிலிருந்து நான் இந்த உயிர்த்தெழுதல் நாட்களிலெல்லாம் செய்தி கொடுக்க நான் தவறினதே கிடையாது. ஆனால் இந்த ஆண்டு அது என்னை மிகவும் பாதித்தது. அதனுடைய அர்த்தம் இன்னும் நான் புரியாமல் தான் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கின்றேன். தயவு செய்து இது நமக்கு பிரயோஜனமான ஒரு செய்தியாக காணப்படட்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து காயங்களோடு காணப்பட்டார். அப்படியானால் முள்முடி சூட்டின இடம் காயம் இருந்திருக்க வேண்டும், அவருடைய ஆணிகள் இருந்திருக்க வேண்டும், பட்ட இடங்கள் விழாவிலும் காணப்பட்டிருக்க வேண்டும். காரணம் என்ன? தோமா சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், அவருடைய கரங்களில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அவருடைய விழாவிலே என் கையை நான் போட்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுவார். இதை வாசித்த போது எனக்கு ஒன்று தென்பட்டது, சீசர்கள் எல்லாரும் ஓடி போனாலும் எங்கேயும் மறைவாய் நின்று பார்த்திருக்க வேண்டும் அவர் நடைபெற்ற சம்பவங்களை. எனவே தான் ஆணித்தரமாக சொல்லுகின்ற சார், இந்த காயங்களோடு கிறிஸ்து உயிரோடு எழுந்தனர். இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். அதே போல வேதவசனம் இன்னொன்று தெளிவாக சொல்லுகின்றது, கிறிஸ்து உயிரோடு எழும்பினது போல நாமும் உயிரோடு எழும்புவோம். இன்னொன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம், கிறிஸ்துவானவர் மரித்த அன்று கல்லறைகள் திறக்கப்பட்டன, அநேக பரிசுத்தவான்களின் சரீரங்கள் எழும்பின என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசுவானவர் உயிரோடு எழும்பின பின்பு அந்த சாட்சிகள் நகரத்திற்குள்ளே கடந்து வந்து அநேகருக்கு அவர்கள் சாட்சியாயிருந்தார்கள். அப்படியானால் அந்த பரிசுத்தவானில் யாரையாவது அவர்கள் வாளால் வெட்டி இருப்பார்களே, ஆனால் அந்த தழும்பு காயம் இருந்திருக்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, யாரை ஆக்கிலும் அவர்கள் வேறு விதத்திலே காயப்படுத்தி இருப்பார்களே, ஆனால் அந்த காயங்களோடு தான் அவர்கள் இந்த கிராமங்களிலே அலைந்திருக்க வேண்டும், இதை கண்டிருக்க வேண்டும் ஜனங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது, அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள். அப்படியானால் இந்த காயங்களை கண்டு அநேக காரியங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அதில் விசேஷமான ஒன்று என்னவென்றால், தோமா, அதுல ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் பாத்தீங்களா, இயேசுவாமி வர்றாங்க அவங்களை பார்க்கிறதுக்கு, 10 தான் இருக்கிறாங்க. யூதாஸ் நான்கு கொண்டு செத்து போனான், தோமா ஒருவர் தான் அவர்களோடு இல்லை. ஒருவேளை நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார் அவர், நம்ம ஊர்ல தான் அவர் மரித்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ஊரை மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் போது, ஒரு ஹர்த்தால் அல்லாவிட்டால் வேற ஏதாவது நடக்கும் போது, ஒரு சிலர் வெளியே போவாங்க. எதுக்குன்னா, ஊர்ல என்ன பேசிக்கிட்டாங்க, ஊர்ல என்ன நடக்குது, எங்கே போனா என்னதெல்லாம் வாங்க கிடைக்கும். 10 பயந்து கொண்டு உள்ளே இருக்கின்றார்கள். தோமா வெளியே போனார். வெளியே போன போது தோமா இந்த செய்தியை கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அருமையாய் சேவகர்கள் வந்து சொன்ன போது இந்த செய்தியானது விரைவாக பரவி விட்டது. இப்போ எருசலேம் நகரத்தார் எல்லாருக்கும் பயங்கர கலக்கம், பயங்கர சந்தோஷம், பயங்கரமான திகில், பயங்கரமான பயம். இந்த சூழ்நிலையில பாருங்களேன், தோமா என்னதெல்லாம் கேட்டிருக்கணும், இயேசுவாமி உயிரோடு எழும்பி விட்டார். ஒரு சிலர் ஒருவேளை அதை சேலஞ்ச் பண்ணி இருக்கலாம், என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் தான் உயிரோடு எழும்பி இருப்பாரே, ஆனால் அவருடைய காயங்கள் இருக்க வேண்டும், அப்படி அவர் அந்த காயத்தோடு உயிரோடு எழும்பி இருப்பாரேயானால் அவர் உண்மையாகவே உயிரோடு எழும்பி இருக்க வேண்டும். இதை அவர்கள் பேசி இருக்கலாம். தோமா வருகின்றார், சீஷர்கள் சொல்லுகின்றார்கள், இது புது செய்தி அல்ல தோமாவுக்கு, என்னதால் எருசலேம் நகரத்தார் அனைவரும் அறிந்த செய்தி. தோமா உடனே சொல்லுகிறார், நான் அவருடைய கரங்களிலே கரங்களை கண்டு அவருடைய விலாவிலே என்னுடைய விரலை போட்டு நான் பார்த்தால் ஒழிய நான் இதை நம்ப மாட்டேன். ஆண்டவர் தோமாவுக்காக மறுபடியும் அவர் அந்த காயங்களை காண்பித்து தோமாவோடு பேசுகின்றார். அப்போதுதான் தோமா சொல்லுவார், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுவார். காரணம் என்னவென்றால், இந்த அவ்விசுவாசியா இருந்தவர்கள் இந்த காயங்களை கண்டபோது விசுவாசிகளாக மாறினார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், சாது சுந்தர் சிங் நம்முடைய இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லுவார்கள். இந்த சாது சுந்தர் சிங் அவர்கள், அவருடைய தாய் இன்னொரு மதம், தகப்பன் இன்னொரு மதம், இவர் ரெண்டு பேருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. எனவே இவர்களுக்கு அவர்களுடைய கோட்பாடுகள் குழப்படியாக இருந்த போது என்ன சொன்னார், இதோ இந்த ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்திலே போய் படுத்துக் கொள்ளுவேன், செத்து போவேன். அப்படி ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் உண்டானால் அவர் எனக்கு காட்சி அளிக்கட்டும். என்ன கண்டார் அவர், சிலுவையிலே தொங்கின காயங்களோடு காணப்பட்ட ஒரு கிறிஸ்துவை கண்டார். கண்டபோதுதான் சாது சுந்தர் சிங் இந்த கிறிஸ்துவுக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு பறைசாற்றிக் கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை முடித்தார். இந்த காயங்களை கண்டவர்கள் விசுவாசித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற நாம் அவரை கண்டோமா? நாம் அவரை பார்த்திருக்கிறோமா? நாம் அவருடைய காயங்களை கண்டிருக்கிறோமா? அப்படியானால் தோமா ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டாரே, இதோ எருசலேம் நகரத்திலிருந்து அவர் இந்தியாவுக்கு வந்தாரே, அவர் சென்னை பட்டணத்திலே வந்தாரே, அவர் இன்னொரு காயத்தை தன்னுடைய உடலிலே ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக மரித்தாரே, அவர் உயிர் தெழுகின்ற நாளிலே சென்னை பட்டணம் அந்த காயத்தை பார்க்குமே. ஏன்னா இயேசுவாமி உயிரோடு எழும்பினது போல நாமும் உயிரோடு எழும்புவோம். அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். வேதவசனம் அழகாக்க சொல்லுகிறது, இத வெளிப்படுத்தல் 1:7 அருமையாய் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுவார், அவரை குத்தினவர்கள் யாவரும் அவரை காண்பார்கள். அவர் மேகம் மீதிலே அவர் கடந்து வரும்போது அனைவரும் அவரை காண்பார்கள், அந்த காயத்தை காண்பார்கள். அப்படியானால் தோமாவை செய்த எந்த காரியத்தை செய்தோமோ நமது பட்டணம் தோமாவையும் காணும். காயங்களோடு தான் வரப்போறாங்க, காயங்களோடு தான் வரப்போகிறார்கள். எனவே இந்த காயம் என்று சொல்லுவது கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தோமா ஆண்டவரை விசுவாசித்தார். தானும் காயங்களை ஏற்று தேவனுக்காக மரித்தார். சாது சுந்தர் சிங் ஆண்டவருடைய காயங்களை கண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். தானும் மிகவும் இம்சிக்கப்பட்டவராக அநேக நாள் பட்டினி கிடந்தவும் இதோ தன்னால் என் அவர்களால் செய்ய முடியாதது இனி எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவரை சித்திரவதை செய்து சாது சுந்தர் சிங் காயங்களோடு தான் மரித்தார். பீகார் தேசத்தை சொல்லுவார்கள், த செமட்ரி ஆஃப் த மிஷனரிஸ் என்று சொல்லுவார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை கொன்ற ஒரு பட்டணம் இதோ பீகார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிஷனரிகளுக்கு கல்லறைகள் கொடுத்த இடம் நமது இந்திய. இந்த மிஷனரிகள் எல்லாரும் ஒரு நாளிலே எழும்பும் போது அவர்களுடைய காயங்களை நமது தேசம் காணும் காணும். இது எனக்கு இன்னொரு விதத்துல ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு என்ன அடையாளம் இருக்குது, நானும் ஒரு நாளில் என்னுடைய மாறாத நம்பிக்கை, ஒரு நாளில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய தாமதம் வருகை தாமதிக்குமே ஆனால், நான் மரித்து போவேனே ஆனால் அவருடைய வருகையில நான் எழும்புவேன் என்கிறது, உயிரோடு எழும்புவேன் என்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைவேன் என்பது என்னுடைய தளராத ஒரு நம்பிக்கை. ஐயா என்ன காயம் என்னிடத்தில் இருக்கின்றது, என்ன காயம் இருக்கின்றது? பத்து அப்போஸ்தலர்களுடைய வாழ்விலும் பார்த்தீர்களேயானால் எல்லாரும் வெட்டி கொல்லப்பட்டார்கள், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். காயங்கள் இருக்கிறது, ஸ்தேவானிடத்திலே காயம் இருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் பத்ம தீவிலே நீண்ட நாட்கள் பட்டினியோடும் தனிமையிலும் வாடின ஒரு அப்போஸ்தலன், அவருக்கு காயம் இருக்கிறது. ஐயா, அவர்களோடு கூட நானும் உயிரோடு எழும்பும் போது என்ன காயம் என்னிடத்தில் இருக்கின்றது, என்ன இருக்கின்றது என்னிடத்தில், இதனை வெகுவாக பாதித்தது. ஏனென்றால் மத்திய 7 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார், இதோ உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, வார்த்தை தானே, இதோ உம்முடைய நாமத்திலே அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, புகழுக்காகத்தானே, இதோ உம்முடைய நாமத்திலே சுகம் ஆக்கினோம் அல்லவா, புகழ் பெற்றுக் கொள்ளத்தானே. ஆண்டவர் சொல்லுவாராம், அக்கிரம செய்கைக்காரரே, காரணம் என்ன, அருமையாய் என்னுடைய காயத்தை கண்டு நீ விசுவாசித்த பின்பு உன்னிடத்திலே ரட்சிப்புக்கு ஏதுவாக நீ பிரயாசப்பட்டதன் அடையாளம் என்ன, நீ தேவனுக்காக செய்ததற்குரிய அடையாளம் உன்னது உடம்பில் என்ன இருக்கின்றது. வாய்க்கிலேயே பேசுறேன், வாய்க்கிலேயே தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகின்றோம், ஆனால் ஆண்டவருக்காக ஒரு தழும்பு நம்முடைய உடம்பிலே காணப்படவில்லையானால் உயிர் தழுகின்ற நாளிலே வெட்கப்படுவோம் இல்லையா. இது என்ன வெகுவாக பாதித்தது, நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருப்பேன். 1980 ஆண்டவரை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை நான் தவற விடவில்லை, கண்ணீரோடு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 1980 இந்துஸ்தான் வேதாகம கல்லூரியிலே நான் ஒரு மாணவனாக சென்ற போது திருப்பிரசங்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஒருவனுக்கும் நான் துண்டு பருதி கொடுத்தது கிடையாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். ஆலயம் என்று சொல்லுவது அத்தனை முக்கியம் எங்களுடைய குடும்பத்தில். வேத வாசிப்பு ஜபம் இல்லாத நாட்கள் இல்லை. ஆனால் ஒரு துண்டு பிரதி ஒருவனுக்கு கொடுத்தது கிடையாது, ஒரு தெரு பிரசங்கம் செய்தது கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் செய்தது கிடையாது, ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒருவனிடத்தில் சென்று இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னது கிடையாது. எந்த பழக்கமுமே இல்லை. ஒரு நாளிலே நான் கன்னியாகுமரி பகுதியிலிருந்து வந்தபடியால் எனக்கு மலையாளம் எனக்கு தெரியும், எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. ஆனால் யாராவது மலையாளத்தில் பேசுவாங்கன்னா அதை மொழிபெயர்க்க தெரியும், அதை புரிந்து கொள்ளுவேன். அதனால இந்துஸ்தான் வேதாம கல்லூரியில் தமிழ் செய்தியும் கொடுக்கலாம், மலையாளத்திலிருந்து தமிழ மொழிபெயர்க்கலாம், இங்கிலீஷிலிருந்தும் தமிழ மொழிபெயர்க்கலாம். அதனால என்னை ரொம்ப பயன்படுத்தினாச்சு. ஒரு நாளில் ஒரு தெரு வழியாக இதோ முன்னால மைக்ரோஃபோன் வைத்துக்கொண்டு எல்லாரும் பாடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கும் போது இதோ நான் செய்தியை மொழியாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு மாணவன் மலையாளத்திலே பேசுகின்றான், நான் அதை தமிழிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றேன். ஒரு வீதி வழியாக சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய ஒரு முரட்டு மனிதர் இன்றும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக அவர் இருக்கிறார். அவருக்காக அநேக நாட்கள் நான் ஜெபித்ததுண்டு. அந்த நமக்கு மிகவும் வேகமாக வந்தார். அந்த நாட்களில் எனக்கு ஏன் தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைனா, என்ன இயேசப்பாவுக்காக ஏதாவது ஒரு அடியாவது நான் வாங்கணும், இது என்னுடைய ஆசை மனசில் இருந்துச்சு. இது என்னுடைய ஒரு வேளை மாமிச வரியாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அவன் வந்த வேகத்தில் நான் தானே தமிழ் பேசுறேன், ஓடி வந்தான், அடித்தான் என்று தான் நினைத்தேன். பாருங்க, நான் அப்படியே நின்றேன், அடிக்கல, கையை ஓங்கி விட்டு தான் உங்க அப்போ தான் நினைச்சேன் நான் அந்த அடி வாங்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர். இந்த ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்மிடத்தில் என்ன காயங்கள் இருக்கின்றது, நம்மிடத்தில் காணப்படக்கூடிய வடு என்ன. ஒரு உல்லாசமான கிறிஸ்தவ வாழ்வில் மகிமை உண்டு என்று நம்புகின்றோம். அருமையாய் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், அவருடைய நிருபத்திலே அவர் எழுதும் போது பேதுரு அப்போஸ்தலன் என்னென்ன சொல்லுவார் என்றால், 1 பேதுரு 4:12-14 அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார் என்றால், அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள், ஏனென்றால் தேவனுடைய மகிமையுள்ள ஆவியாக்கிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இது யாருக்கு பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார் என்றால், இன்றைக்கு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகின்றார். எழுதும் போது பேதுரு தன் அனுபவத்தை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த கிறிஸ்துவை கண்டவன் நான், இந்த கிறிஸ்துவோடு கூட மறுரூப மலையிலே காணப்பட்டவன் நான், இந்த கிறிஸ்துவோடு கூட இந்த மோசேயும் எலியாவும் வந்த போது காணப்பட்டவன் நான், இந்த கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர்கிறவன் நான். நான் சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் பாடுபடுவீர்களே, ஆனால் சந்தோஷப்படுங்க. காரணம் என்னன்னா, உங்களில் தங்கியிருக்கிற ஆவியானவர் அவர்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறார், ஆனால் உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். தேவன் என்னில் மகிமைப்பட வேண்டுமே. ஆனால் இன்னும் திருப்பியும் சொல்றேன், 1000 நாள் நான் உபவாசம் இருப்பது அல்ல, அல்ல, அவருடைய மகிமை என்னிடத்தில் இருக்க வேண்டுமே ஆனால், நான் மகிமைப்பட வேண்டுமே ஆனால், அவருக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அப்ப யோசித்துக்கிட்டங்களா, உங்க ஊழியக்காரனாக இருக்கிறேன், கர்த்த சுகத்தை பலனை போடுவாரே ஆனால், தந்து என்னை வழி நடத்துவாரே ஆனால், 1 ஆண்டு ஆனிவர்சரி நடக்கும் போது இது கர்த்தனுக்கு கொடுத்த 3வது திருச்சபை. என்னுடைய ஊழியத்தில் 19 வயதுல ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக என்னை ஒப்புக் கொடுத்தேன். இந்த 56 வயது தேவன் ஒரு நாள் கூட எனக்கு புல்பு தராம இருந்ததே கிடையாது. நானாக சில நேரங்களில் ஒருவேளை பலவீனத்து நிமித்தமாகவோ ஏதாக்கலும் வேண்டாம் என்று வைத்திருப்பேனே ஒழிய, எனக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு தேவன் வாய்ப்பு தராத ஒரு நாள் கூட கிடையாது. என் தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் நானும் மறித்து மண்ணோடு மண்ணாக போன பின்பு என் தேவனுடைய மகிமையான 2வது வருகையின் போது ஆண்டவருக்குள்ளே மறிப்பேனே ஆனால் நிச்சயமாக என்னுடைய சரீரமும் உயிரோடு எழும்பும். அந்த நாளில் நான் யோசித்தேன், என்னான்னு சொன்ன, ஆண்டவரே என்ன காயம் ஐயா என்னிடத்துல இருக்கு, உங்களுக்காக நான் என்ன கஷ்டப்பட்டேன், பட்டினி கிடந்தேன்னு சொல்லியிருக்கலாம் அவர்கள், ஆனா இல்ல, ஒரு நாள் கூட என் தேவன் என்னை பட்டினி போடவில்லையே. ஆண்டவருக்காக நான் செய்தது என்ன, இது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பாதித்தது. என்ன அடையாளத்தோட நான் உயிரோடு எழும்புவேன்? இந்த உயிரோடு எழும்பும் போது இந்த அடையாளங்கள் ஒன்று மட்டும்தான் சாட்சி பகரும். நம்முடைய கிரியைகள் என்று சொல்வதெல்லாம் அநேக நேரங்களில் மாய்மாலமாகவும் போய்விடுகிறது. ஆண்டவருக்காக பாடுகள் அனுபவித்தோமே ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் என் மகிமையின் தேவன் என் மூலமாக மகிமைப்படுவார். அதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த உயிர் தழுதின நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான், இந்த செய்த காயங்கள் அநேகருக்கு, ஒருவேளை இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்றால், ஓ காயங்களோடு தான் எழும்பியிருக்கிறாரு, அப்ப இயேசுதான் ப்ரூஃப். நாங்களும் சவால் விட்டுட்டு இருந்தோம், என்னது அவர்கிட்ட காயம் இருக்குமான்னு, அவர் தான் அப்படின்னு சொன்னோம், காயம் இருக்குதுல்ல, அப்ப இயேசுதான். இந்த பரிபூர்ண சந்தோஷத்தோட போறீங்களா? இயேசு உயிரோடு எழும்புனது உண்மைதான் என்று சொல்லிவிட்டு போக இருக்கிறோமா? 2வதாக அநேகர் என்ன நினைத்தார்கள் என்றால், இது எல்லாம் கட்டுக்கதை, இதை நாம் மாய்த்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அநேக காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு சயின்ஸ் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு ஒரு காலம், காலையிலே ஒரு ஆராதனை முடிந்து ஒரு மனபரோடு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வந்த போது என்னுடைய மனதில் தென்பட்டதை அவரிடத்துல நான் சொன்னேன், நோவாவின் நாட்கள் இல்ல, நோவாவின் நாட்கள் இல்ல, எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேத புஸ்தகத்தில் தேவன் சொன்னார், மனுஷனை நீ வாழப்போகிறது 120 வருஷம் தான். சயின்ஸ் வளர்ந்துருச்சு, எல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கை 120 என்று ஆண்டவர் அன்றைக்கு சொன்னது. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவார், ஐயா 120 வருஷம் வேண்டாம், 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் 70 to 80 வருஷம் எப்படி இருக்கும்? இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு 70 ஆகலல்ல? ஆயிடுச்சா? இல்லல்ல. சரி, சந்தோஷம். என்ன, 70 to 80 வயசு வரை எப்படி இருக்கும்ட்டு நீங்க அப்படி வாழ்றவங்கள்ட்ட கேட்டா போதும். பாஸ்டர்ஸ் போனா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சீக்கிரமா பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கிடட்டும். ஆண்டவருக்கு வேலை சாகும் போது இருக்கு, விட போறதில்ல. அவர் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளட்டும்னு ஜபிக்கிற அநேகர் இருக்குனாங்க. காரணம் என்ன? எஸ்பெஷலி இந்த நாட்கள்ல பிள்ளைகள் கிடையாது, கவனிப்பதற்கு ஆதரவு கிடையாது. ஒரு காரியம் வறுமையானால், ஏதாவது நேரிடுமே ஆனால் ஆபத்துக்கு உதவுவார் இல்லை. இந்த நாட்கள் மிக கொடியது. அப்ப நோவாவின் நாட்கள்ல 120 ஆண்டவர் சொன்னார். சங்கீதக்காரனுடைய நாட்களில் அவன் சொல்லுகிறான், 70 வருஷம் தான் ஐயா, மிஞ்சி போனாதான் 80 வருஷம். 70 to 80 இடையே உள்ள அந்த வருஷம் சஞ்சலமும் வருத்தமும் என்று சொன்னார். இன்னை என் 56 வயசு, மனசார நினைத்திருக்கிறேன் அநேக நாட்களில், ஆண்டவரே போதும் போதும் நினைத்திருக்கிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், 120 பீட் பண்றதுக்கு சயின்ஸா முடியல, 70 to 80 பீட் பண்ண முடியல. ஏதோ தப்பித்தவரு கொஞ்சம் பேரு எங்க அம்மா மாதிரி யாராவது கொஞ்சம் 90, 100 சொல்லிட்டு போறாங்களே ஒழிய, மற்றவங்க எல்லாம் இந்த நாட்கள்ல நம்முடைய மரணமும் வந்து புல்லெல்லாம் முளைச்சிருது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இதோ சயின்ஸ் பிரகாரம் இயேசுதான் இயேசுதான். நிறைய பேருக்கு ஆர்கியாலஜியில ரொம்ப நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு யாராவது தொடர்ந்து ஆர்கியாலஜியில எடுத்து ஒரு மண்டவோட கண்டு இது கிறிஸ்துவன் மண்டவோடுன்னு சொன்னா, அதை ஸ்பெண்ட் பண்ணி காசு ஸ்பெண்ட் பண்ணி போய் அது மண்டவோடு கிறிஸ்துவுக்கு மண்டவோட பார்க்கறதுக்கு போறதுக்கு அநேக நம்ம இருக்கிறோம். இது ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் யார் என்றார்கள், இந்த எம்மாவூர் சீஷர்களை போல 8 மைல் தூரம் கர்த்தர் நடந்தார், அவருடைய சத்தத்தை கேட்டார்கள், அவர் என்று புரியவில்லை. இன்றைக்கு இயேசுவின் சத்தத்தை வேதத்திலே கேட்கிறோம், இயேசுவை அறியவில்லை, இயேசுவை அறியவில்லை. வாதிடுகிறோம், இயேசுவை அறியவில்லை. அநேக காரியங்களை குறித்து தர்க்கிக்கிறோம், இயேசுவை அறியவில்லை. ஆனால் அப்பத்தை எடுத்தவர் பிட்ட போதுதான் அவருடைய கரங்களை கண்ட போது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் இயேசுவை அறிந்தார்கள். 8 மைல் தூரம் துக்கத்தோடு வந்தவர்கள் அதே இரவு 8 மைல் தூரம் மேக்கு மேக்கமாக சென்று எருசலேமிலே போய் சீஷர்கள் கூட்டத்திலே சென்று இயேசு உயிரோடு எழும்பினார், நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். அந்த சாட்சிகள் எல்லாம் உலகத்திலே அநேக பாடுகளை அனுபவித்து, ஸ்தேவானை போன்று அநேக காரியங்களை அனுபவித்து காயங்களோடு இன்று ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்துல இந்த பெர்சிக்யூஷன் நடக்கிற அந்த சென்சஸ் எடுக்கும் போது சொல்லுவாங்க, 2 lakhs, 2 லட்சத்துக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தி மாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா, அதுல நிறைய பேர் முஸ்லீம் கான்வெர்ட்ஸ், ஹிந்து கான்வெர்ட்ஸ், நிறைய பேர் புத்திசத்திலிருந்து வந்தவங்க, அவங்க எல்லாருமே இந்த காயங்களை ஓடு உயிரோடு எழும்ப இருக்கின்றார்கள். உங்களுக்கும் எனக்கும் உயிரோடு எழும்புகின்ற நாளில் காணப்படுகின்ற அடையாளம் என்ன ஐயா? என்ன அடையாளம்? அதை கொஞ்சம் யோசித்துக் கொள்வோம். ஏனென்றால் உயிர் தெழுந்த கிறிஸ்து உயிர் தெழுந்த போது காயங்களோடு உயிரோடு எழும்பினார். நீங்களும் நானும் அவருக்காகப்பட்ட பாடுகளோடு உயிரோடு எழும்புவோமே ஆனால் நம்மை போன்ற பாக்கியமுடையவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த கிருபை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சந்தோஷமான இந்த பிற்பகல் நேரத்துக்காக நன்றி ராஜா. நாங்கள் கேட்ட செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இந்தி மை லார்ட் இஸ் ரிசன், உண்மையாகவே என் கர்த்தர் உயிரோடு எழும்பினார். ஆனால் இன்று அதற்கு நான் தானே யார் சாட்சி? உயிரோடு எழும்பின பரிசுத்தவான்கள் எல்லாம் பாடுகளை அடைந்ததினால் அவர்களுக்கு அடையாளங்கள் இருந்தது. இன்று எங்களுக்கு இருக்கிற அடையாளங்கள் என்ன ஆண்டவரே? உமக்கென்று பாடுபட்ட ஒரு அடையாளம் எங்களுக்கு இருக்குமேயானால் உம்முடைய வருகையின் போது நாங்களும் வெட்கப்பட மாட்டோம். நீர் மகிமைப்படுவீர். இல்லையானால் எங்களுடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தார். அநேகர் எண்ணுகிறது போல வேதத்தை வாசித்து ஜபித்து வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. கிரியையிலே நாங்கள் இதை நடப்பித்து தேவனுக்கென்று சாட்சி பகர எங்களுக்கு உதவித்தார். இப்போதும் உங்களுடைய திருவருந்திலே நாங்கள் கலந்து கொள்ள இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.